வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் தர சான்று என்ற நிகழ்ச்சியின் மூலம் அங்கக வேளாண் விளைபொருட்களுக்கு எவ்வாறு தரச்சான்றிதழ் பெற வேண்டும் என்பதை பற்றிய விரிவான தகவல்களை இந்நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்வதற்காக நம் வானொலி நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இணை பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் சந்திரகுமார் அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம் வாருங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். அங்கக வேளாண்மையில் தரச்சான்று எப்படி நம்ம அங்கக வேளாண் பொருள்களுக்கு தரச்சான்று எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பாக்கலாங்க. உலகில் பாத்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட நாடுகள்ல அங்கக வேளாண்மை வந்து மிக சிறப்பா செயல்பட்டு இருக்கு. வழக்கமா நம்ம விவசாயத்துல வந்து பசுமை புரட்சிக்கு அப்புறம் பயன்படுத்தக்கூடிய இந்த ரசாயனங்களோட மோசமான விளைவுகள் நுகர்வோர் மத்தியில பாத்தீங்கன்னா ஒரு எதிர்மறையான மனநிலையை ஏற்படுத்தி இருக்கு. இந்த ரசாயனங்களோட பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிக அளவுல நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமா இருக்கிறதுனால இப்ப அங்கக வேளாண்மை வந்து ஒரு முக்கியத்துவம் அடைந்த ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா அந்த அங்கக பொருட்களான தேவை வந்து ஒரு 25-30% வந்து ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. தமிழ்நாட்டில் வந்து அங்கக வேளாண்மையின் வளர்ச்சி விவசாயிகள், உணவுப் பொருள் பதனிடுவோர், வர்த்தகர்கள், ஏற்றுமதியாளர்கள் அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நுகர்வோர்கள் மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு ஆர்வத்தை தூண்டி வருகிறது. ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளோட பயன்பாட்டிலிருந்து பண்ணை பொருள்கள் மாசுபடுவதால் நோய் அபாயங்கள், சுகாதார அபாயங்கள் குறித்த விழிப்புணர்வு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 5 ஆண்டுகள்ல பெரிய அளவுல நடந்திருக்கு. இந்த விழிப்புணர்வானது அங்கக வேளாண் பொருளான தேவையும் பாத்தீங்கன்னா பன்மடங்கு அதிகரிச்சிருக்கு. வழக்கமான ரசாயனங்கள் கலந்து செய்யக்கூடிய ஒரு விவசாயமானது மண்ணை அழிக்கிறதோட மட்டும் இல்லாம மண்ணோட வளத்தை குறைச்சு அதன் மூலமா பாத்தீங்கன்னா உற்பத்தியும் குறைஞ்சு விவசாயிகளுக்கான வந்து ஒரு கடன்ல கொண்டு அவங்கள விடுற மாதிரியான ஒரு சூழலுக்கு வழிவகுத்துட்டு இருக்கு. இதுல இருந்து மாறி பாரம்பரியமான அங்கக விவசாயம் செய்யறதுனால வந்து என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத விவசாயிகள் மெல்ல மெல்ல உணர்ந்து அதற்காக வந்து முக்கியத்துவம் கொடுத்து இப்ப அங்க விவசாயத்திற்கு மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நடைமுறையில இருக்கு. இதுக்காக வந்து என்னன்னா தமிழ்நாடு அரசும் அங்கக வேளாண்மையை வந்து ஊக்குவிக்கும் விதமாக தமிழ்நாடு அங்கக சான்றளிப்பு துறை என்ற ஒரு துறையை தனியாக வந்து இதற்குன்னே சான்றளிக்கிறதுக்குன்னே வந்து 2007 ஆம் ஆண்டு மே மாதத்தில் இந்த அங்கக வேளாண் சான்றளிப்பு துறை வந்து உருவாக்கப்பட்டது. இது எப்படி உருவாக்குனாங்கன்னா தமிழ்நாடு விதை சான்றளிப்பு துறையானது தமிழ்நாடு விதை சான்றளிப்பு மற்றும் அங்கக சான்றளிப்பு துறை அப்படிங்கிற பெயர்ல பெயர் மாற்றம் பண்ணி இந்த துறையை வந்து தனியா இந்த அங்கக பொருட்களுக்கு சான்றளிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு விதை சான்று இயக்குனரோட தலைமையில அதை உருவாக்கியிருக்காங்க. இதற்கு இந்த விதை சான்றளிப்பு இயக்குனர் தலைமையில் பாத்தீங்கன்னா பல்வேறு நிலையில் உள்ள விவசாய அதிகாரிகள் வந்து இந்த அங்கக சான்று அளிப்பதற்கான துறையில வேலை பார்த்துட்டு வர்றாங்க. இவர்களோட பணி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சான்றளிப்புக்கு தேவையான ஆவணங்களை சரிபார்த்தல், விவசாயிகளை வந்து அந்த அங்கக வேளாண்மைக்கு ஊக்குவித்தல் மற்றும் வந்து அங்காங்கே ஆய்வுக்கு சென்று இந்த அங்கக முறையில் தான் இந்த விவசாயம் நடைபெறுகிறதா, இந்த பொருள்கள் உற்பத்தி செய்யப்படுகிறதா என்ற நிலையில் வந்து இந்த வேளாண் அலுவலர்கள் வந்து அவங்க போய் ஆய்வு செய்து சான்றளித்தால் மட்டுமே இந்த பொருள்கள் வந்து அங்கக பொருள்கள் என்று அங்கீகாரம் கிடைக்கும். இந்த அங்கக சான்று பெறுவதற்கான வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அங்கக பொருள்கள் வந்து நம்ம அங்க சான்றிதழ் பெற்றாதான் ஒரு சந்தையில வந்து ஒரு நல்ல விலை கிடைக்கும். மேலும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சாலும் வந்து அந்த சான்றிதழ் இது அங்கக பொருள் தான் அப்படின்னு சொல்லி அரசு துறையில இருந்து ஒரு சான்றிதழ் இருந்தாதான் நல்ல ஒரு விலை கிடைக்கும், லாபகரமானதாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான பதிவுகள் அதை என்னென்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனிநபர் பதிவு செய்வதற்கு படிவம் வந்து 1A1 அப்படிங்கிற ஒரு படிவத்தை சப்மிட் பண்ணணும். விவசாயிகள் வந்து ஒரு குழுவா செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா படிவம் N1A2 அப்படிங்கிற ஒரு படிவத்தை சப்மிட் பண்ணணும். வணிக நிறுவனங்களா இருந்தா அதாவது வணிக நிறுவனங்கள் அப்படின்னா விவசாயத்தில் எப்படி ஈடுபாங்கன்னா ஒப்பந்த பண்ணைய முறை, ஒப்பந்த பண்ணையத்தில் விவசாயிகளை சேர்த்துக்கிட்டு இந்த வணிக நிறுவனங்கள் வந்து அங்கக விவசாயம் செய்யறாங்க அதுல இருந்து வரக்கூடிய பொருள்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னா படிவம் எண் வந்து 1A3. அதே மாதிரி வணிக நிறுவனங்கள் உணவு பதனிடுவோர் அந்த மாதிரியான உணவு பதனிடுவோர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 1B. ஏற்றுமதி வர்த்தகம் அல்ல ஏற்றுமதி செய்வர்கள் வந்து பாத்தீங்கன்னா 1C. இப்ப தேன் மாதிரியான பொருள்கள் அங்கக பொருள்கள் நாங்க இதை வந்து நாங்க விற்பனை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு சான்று வேணும் அப்படின்னா படியம் வந்து 1D. வனத்திலிருந்து சேகரிக்கக்கூடிய பொருள்கள் அப்படிங்கிற மாதிரியான அதுக்கான படியம் 1E. அங்கக இடுபொருள்கள் அங்கக வேளாண்மைக்கு தேவையான இடுபொருள்கள் தயாரிப்புக்கான அனுமதி வேணும் அப்படின்னா 1F படிவத்தை சமர்ப்பிக்கணும். பால் மற்றும் பிற கால்நடை தயாரிப்புகளா இருந்ததுன்னா படிவம் எண் வந்து 1G. இந்த விண்ணப்ப படிவங்கள் என்ன வகையில் நாம் வருகிறோமோ அதற்கான அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி பண்ணி அந்த படிவத்தோடு அடுத்து வர சொல்லக்கூடிய சில நகல்களையும் கூட சேர்த்து அந்த துறைக்கு சமர்ப்பித்து அந்த சர்டிபிகேட் நம்ம வாங்கிக்கிறோம். அது செய்யக்கூடிய விவசாயி அல்ல கம்பெனி அவங்களோட புகைப்படம், பண்ணையினுடைய வரைபடம், பண்ணையினுடைய பொது விவரங்கள், பண்ணை எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, அந்த மாதிரியான பொது விவரங்கள், அந்த செய்யக்கூடியவரோட ஆதார் அட்டையோட நகல், வருமான வரி சான்று அட்டையோட நகல், அப்புறம் சிட்டா அடங்கல் அந்த நகல் வேணும், அப்புறம் ஃபீல்டு மேப்னு சொல்லக்கூடிய அந்த FMP வரைபடம் தேவை இருக்கு, அப்புறம் மண் பரிசோதனை முடிவு அறிக்கை, நம்ம எந்த பூமியில வந்து அங்கக வேளாண்மை செய்ய போறோமோ அந்த பூமியினுடைய மண் பரிசோதனை மற்றும் தண்ணீர் பரிசோதனை முடிவோட அறிக்கை, அதை நம்ம விண்ணப்பத்தோட இணைக்கணும். அந்த வருடாந்திரத்திற்கான பயிர் சாகுபடி திட்டம், அந்த என்னென்ன பயிர் சாகுபடி பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் அந்த விண்ணப்பத்தோட நம்ம இணைச்சு தமிழ்நாடு அங்கக சான்றளிப்பு துறைக்கு வந்து அதோட நாங்க அந்த விண்ணப்பத்துக்கு சமர்ப்பிப்பதற்கான ஒரு ஒப்பந்த படிவம் அதையும் பூர்த்தி பண்ணி ஒண்ணு நேர்ல போய் கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து தபால் மூலமா இந்த துறைக்கு அனுப்பினா நம்ம வந்து இந்த அங்கக சான்று பெறுவதற்கான ஒரு விண்ணப்பத்தை சரியான முறையில் சமர்ப்பிக்கலாம். இந்த நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம், இந்த தேவையான கட்டணத்தை வந்து அங்கக சான்று இயக்குனர் சென்னை என்ற முகவரியில வந்து நம்ம வங்கி வரைவோலையா எடுத்து இந்த விண்ணப்பத்தோட நம்ம அனுப்பணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம அங்கக சான்றுக்கு பதிவு பண்றதுக்கு வந்து ஒரு கட்டணம் இருக்கு. பொதுவா இந்த கட்டணம் பாத்தீங்கன்னா ஒருவேளை நம்ம அடுத்த வருடமும் நம்ம இந்த கட்டணத்தை வந்து திரும்ப மறுபதிவு செய்யறோம், புதுப்பிக்கிறோம் அப்படின்னா இந்த முதல் ஆண்டு செலுத்திய கட்டணத்தோட 25% கட்டணத்தை மட்டும் செலுத்தினா போதும். அதாவது அசல் தேதி அல்ல புதுப்பித்த தேதியிலிருந்து வருடத்திற்கு ஒரு முறை திரும்ப திரும்ப இந்த அங்கக சான்றளிப்பு சான்றிதழ்களை வந்து நம்ம புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ முதல் முறை உறுப்பினராக சேர்ந்த கட்டணத்தோட 25% மட்டும் புதுப்பிப்பு கட்டணமா செலுத்தணும். இப்போ கட்டணம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா தனிநபர் அல்லது விவசாய குழு அந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கான பதிவு கட்டணம் பாத்தீங்கன்னா 500 ரூபாய், ஒரு சிறு விவசாயியா இருந்தா 500 ரூபாய், பெரிய விவசாயியா இருந்தா 1000 ரூபாய். அதே மாதிரி இந்த துறையிலிருந்து அலுவலர்கள் வந்து ஆய்வுக்கு வர்றதுக்கு வந்து ஆய்வு பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த சான்றிதழை கொடுக்கறதுக்கான கட்டணம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபாய். இல்ல ஒரு குழுவா பண்றாங்க, நிறைய இடங்கள் நிறைய விவசாயிகள் அங்க போய் ஆய்வு பண்ணணும்னா ஒவ்வொரு நாள் வர்றதுக்கும் உங்களுக்கு 1000 ரூபாய் நம்ம கட்டணமா செலுத்த வேண்டியிருக்கும். சோ அவங்களுக்கான வந்து பயண நேர கட்டணம் பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்கு 200 ரூபாய். அப்புறம் பயண செலவு கட்டணம், என்ன செலவு ஆகுதோ அந்த துறையிலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த ரசீதுக்கு நம்ம பில் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் வாய்ப்பு சான்றிதழுக்கான கட்டணம் வந்து 1000 ரூபாய், அதாவது ஸ்கோப் சர்டிபிகேட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, வாய்ப்பு சான்றிதழ் 1000 ரூபாய் அதற்கான கட்டணம். அப்புறம் வணிக நடவடிக்கை சர்டிபிகேட், டிரான்சாக்ஷன் சர்டிபிகேட், அதாவது பரிவர்த்தனை சான்றிதழ், அது மாதிரி டிரான்சாக்ஷன் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய். இந்த சான்றிதழ் இருந்தாதான் நம்ம வியாபார ரீதியா அந்த பொருட்களை கொண்டு போக முடியும். மற்றபடி இந்த பொருளோட மாதிரிகள் அதையெல்லாம் பரிசோதனை செய்து நமக்கு வந்து சான்றிதழ் வேணும் அப்படின்னா அதற்கு வந்து என்ன கட்டணம் அந்த பரிசோதனை ஆய்வகத்துல நிர்ணயிச்சிருக்காங்களோ அந்த கட்டணத்தை நம்ம செலுத்துற மாதிரி இருக்கும். இது வந்து தனிநபர் விவசாயிகள் ஒரு குழுவா இருந்து பண்றப்ப அவங்களுக்கான சான்றிதழ் கட்டணங்கள். இப்போ வணிக நிறுவனங்கள், அதாவது ஒப்பந்த பண்ணையம் சேர் நிறுவனங்களோ இல்ல ஏற்றுமதி நிறுவனங்களோ வணிக நிறுவனங்கள் அப்படின்னா அவங்களுக்கான பதிவு கட்டணம் பாத்தீங்கன்னா 5000 ரூபாய். இந்த பதிவு கட்டணம் விவசாயியா இருந்தா 500, வணிக நிறுவனங்களா இருந்தா 5000. இந்த பதிவு கட்டணம் அடுத்த ஆண்டு புதுப்பிக்கப்படும் போது இதோட 25% மட்டும் கட்டினால் போதுமானது. ஆய்வு மற்றும் சான்று கட்டணம், அதாவது வணிக நிறுவனங்களா இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2000 ரூபாய். பயண செலவு கட்டணம் என்ன செலவு, அது வாய்ப்பு சான்றிதழ் வணிக நடவடிக்கை சான்றிதழ்லாம் பாத்தீங்கன்னா விவசாயிக்கு எவ்வளவு இருக்கும் அதே மாதிரிதான், 1000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய். ஆய்வு பரிசோதனை செய்யறதுக்கு என்ன கட்டணம் ஆய்வகங்கள் நிர்ணயிச்சிருக்காங்களோ அந்த கட்டணத்தை நம்ம செலுத்துற மாதிரி இருக்கும். அங்கக பண்ணைகளை வந்து ஆய்வு மேற்கொள்ளுதல் என்ன மாதிரி செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நிலம் எவ்வாறு இருக்கு, அந்த நிலத்தினுடைய மண்ணின் தன்மை என்ன, அந்த நிலத்தில் உள்ள வசதிகள் என்னென்ன, அது எப்படி வந்து இந்த உற்பத்தியானது நடைபெறுகிறது, அந்த மாதிரி வந்து அவங்க ஆய்வு செஞ்சு இந்த நம்ம அரசாங்கம் நிர்ணயிக்கக்கூடிய தர நிலைகளுக்கு அந்த உற்பத்தி நடக்கக்கூடிய இடங்கள் அல்லது உற்பத்தியாளர் வந்து இருக்கிறாங்களா, ஸோ அவங்க வந்து அந்த உற்பத்தியாளர் இருக்காங்கன்னா அதை நிரூபிக்கும் வகையில் அவங்ககிட்ட என்னென்ன விதமான பதிவுகள் இருக்கு இல்லை சான்றுகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க சமர்ப்பிக்கணும். இந்த வந்து அவங்க 6 மாத காலத்திற்குள் இந்த ஆய்வு ஆரம்பிக்கிறதுக்கு வரைக்கும் அவங்க வந்து சமர்ப்பிக்கலாம். இந்த ஒருவேளை இந்த சான்றிதழ்கள் வந்து சமர்ப்பிக்க காலதாமதம் ஆகுது அப்படின்னா அவங்களோட ஆய்வுக்கு வர்றதுக்கும் தாமதமாகும். அனைத்து ஆய்வுகளும் பார்த்தீங்கன்னா அந்த உற்பத்தியாளர் இல்லை அந்த அங்கக வேளாண் பொருட்களை செய்யக்கூடியவரோட முன்னிலையில் தான் நடக்கும், இல்லை அவரோட பிரதிநிதி அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி முன்னிலையில் மட்டுமே இந்த ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும். இந்த ஆய்வுகள் வந்து அவங்க முன்னிலையில் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா இந்த அறிவிக்கப்படாத ஆய்வுகள், திடீர் ஆய்வுகள், அதாவது இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இந்த ஆய்வுகள் வந்து அவங்க முன்னிலையில் நடக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. ஏன்னா இந்த அங்கக பொருள்களோட தன்மையை பொறுத்து ஆய்வுகள் வந்து அறிவிக்கப்படாமலோ இல்லை திடீர் ஆய்வுகளாகவோ அரசு துறைகளின் மூலம் நடத்தப்படும். அதாவது ஒரு வருடாந்திர ஆய்வு கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும். ஆரம்ப ஆய்வின் போது ஏதாவது வந்து அந்த இதுல வந்து ஒரு இடர்பாடுகள் இருந்து அதை சரி செய்யப்படணும் அப்படின்னு அவங்க வந்து அறிவுரை சொல்லியிருந்தாங்கன்னா அதன் அடிப்படையில் வந்து கூடுதல் ஆய்வுகள் வந்து இத்தனை ஆய்வுகள் செய்யலாம் அப்படிங்கறத வந்து அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. இந்த ஆய்வுகள் வந்து விவசாய குழுக்கள், நிறுவனங்கள், தயாரிப்பாளர் குழுக்கள், ஒப்பந்த உற்பத்தி மற்றும் சிறிய அளவிலான உணவுப் பொருள் பதனிடுவோர் அனைவருக்கும் இந்த ஆய்வுகள் வந்து பொருந்தும். எந்த விதமான ஒரு விளக்கம் அளிக்கப்பட மாட்டாது. தயாரிப்பாளர் குழு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான உற்பத்தி முறை இருக்கணும். ஒரு விவசாயிகள் வந்து ஒரு 50 பேர் சேர்ந்து இந்த உங்க அங்கக வேளாண்மை செய்யறோம் அப்படின்னாங்கன்னா அந்த குழுக்கள் வந்து ஒரே மாதிரியான உற்பத்தி முறை, ஒவ்வொரு விவசாயியும் ஒரே மாதிரியான உற்பத்தி முறையை கடைபிடிக்கணும். அதே புவியியல் சூழ்நிலையில இருக்கிற மாதிரி இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ கோயம்புத்தூர் இருக்கிற ஒரு விவசாயியும், திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு விவசாயியும், நாகப்பட்டினத்தில் இருக்கிற விவசாயி வந்து நாங்கள் ஒரு குழுவா உற்பத்தி பண்றோம் அப்படின்னு சொல்ல முடியாது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் ஒரு குழுவா இருந்துக்கலாம், நாகப்பட்டினம் விவசாயிகள் ஒரு குழுவா இருந்துக்கலாம். அவங்க வந்து தனித்தனி அந்த தூரத்தில் வேறுபட்ட புவியியல் மாற்றங்கள், காலநிலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்கள் இருந்து இந்த குழுக்கள் அமைக்க முடியாது. 4 ஹெக்டேர் மற்றும் அதற்கு மேல் உள்ள விவசாயிகள் வந்து குழுவின் ஒரு பகுதியாக இருக்கலாம். ஆனால் ஆய்வு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியா தான் ஆய்வு செய்வாங்க. உணவுப் பொருள் பதனிடுவோர் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரே குழுவின் ஒரு பகுதியா இருக்கலாம். ஆனா அவங்க வந்து தமிழ்நாடு அங்கக சான்றளிப்பு துறையின் மூலம் ஆண்டுதோறும் ஆய்வு செய்யப்படுவார்கள். குழுவின் அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குழுவானது வந்து சட்டப்பூர்வமா பதிவு செய்யப்பட்ட ஒரு குழுவா இருக்கணும். அந்த குழுவானது அவங்களுக்குள்ள ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு உள்கட்டுப்பாட்டு அமைப்பை வந்து அவங்க பராமரிச்சிருக்கணும். அந்த குழுவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உள்ளுக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பு அவங்களுக்குள்ள இருக்கணும். அதை ஒண்ணு வந்து மேலாண்மை குழுவிடமோ இல்ல தனிப்பட்ட உறுப்பினர்கள் குழுவினிடமோ அந்த வந்து இவங்க தான் வந்து இந்த குழுவை நிர்ணயம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பு இருக்கணும். அது போக அந்த குழுவுக்கு வந்து உள்கட்டுப்பாட்டு அமைப்பு, அந்த அமைப்பு எப்படி செயல்படுது, அந்த குழுவில் வந்து இடர் மதிப்பீடுகள் ஆகியவற்றை வந்து கட்டுப்படுத்திக்கணும். தர அமைப்புகளையும் அந்த ஒரு குழுவின் மூலம் நிர்வகிச்சு அதை எந்த விதமான ஒரு தொந்தரவும் இல்லாம கடைபிடிச்சிட்டு வரணும். அந்த குழு சான்றிதழுக்கான உள் தரநிலைகள் என்னன்னு பார்த்தோம்னா இந்த தேசிய அங்கக சான்றளிப்பு துறையின் தரநிலைகளோட கீழே அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து உள்ளூர் மொழியில வந்து அந்த விவசாயிகளுக்கு அவங்க மொழி மாற்றம் செய்து அந்த உள்ளூர் தரங்கள் விதிமுறைகள் எல்லாம் அவங்க தயாரிச்சு அதை வந்து அந்த குழுவுக்கு அவங்க அந்த விஷயங்களை வந்து அவங்க பரிமாறி இருக்கணும். அந்த உள்கட்டுப்பாட்டு அமைப்புகள் வந்து செயல்படுத்துதல் மற்றும் இடர் மதிப்பீடு ஆகியவற்றை உள்ளடக்கி ஒரு தர கையேட்டை உருவாக்கி கொடுத்தா அவங்களுக்கு வந்து இன்னும் சிறப்பா அதை கடைபிடிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். இப்போ அடுத்து அந்த வாய்ப்பு சான்றிதழ் எப்படி வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கோப் சர்டிபிகேட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த அங்கக உற்பத்திக்கான தேசிய திட்டம், அவங்க வந்து அந்த திட்டத்தின் கீழ் இணங்குகின்ற அங்கக விவசாயம் பண்றோம் நினைக்கக்கூடிய விவசாயிகள், அதை கையாளுபவர்கள், ஏற்றுமதியாளர்கள், வணிக நிறுவனங்கள், தமிழக அங்கக சான்றிதழ் துறை வந்து அவங்களுக்கு அந்த மாதிரியான இருக்கக்கூடிய அவங்களுக்கு தமிழக அங்கக சான்றளிப்பு துறையானது ஸ்கோப் சர்டிபிகேட் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு சான்றிதழை கொடுப்பாங்க. இந்த வாய்ப்பு சான்றிதழ் இருந்தாதான் வர்த்தக நோக்கத்தில நம்ம அந்த அங்கக பொருள்களை நம்ம அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போக முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா வணிக நடவடிக்கை சான்றிதழ், பரிவர்த்தனை சான்றிதழ்னு சொல்லலாம், டிரான்சாக்ஷன் சர்டிபிகேட்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இந்த டிரான்சாக்ஷன் சர்டிபிகேட் சான்றிதழ் பெற்ற உற்பத்தி மற்றும் செயலாக்க அமைப்பிலிருந்து பெறப்பட்ட பொருட்களுக்கு அல்லது சரக்குகளுக்கு வணிக நடவடிக்கை சான்றிதழ் வந்து கட்டாயம் இருக்கணும். சான்றிதழ் பெற்ற உற்பத்தி, அதாவது அங்கக வேளாண் உற்பத்தி பண்றதுக்கான சான்றிதழ் துறையின் கீழ் சான்றிதழ் பெற்று பொருட்களை உற்பத்தி செய்திருந்தால் அந்த பொருள்களை நம் வர்த்தகத்தில் எடுத்துட்டு போறதுக்கு இந்த வணிக நடவடிக்கை சான்றிதழ் வந்து கொடுக்கப்படும். அங்கக பொருட்கள் ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னா இந்த வணிக நடவடிக்கை சான்றிதழானது கட்டாயம் தேவை. இந்த வணிக நடவடிக்கை சான்றிதழ்ங்கிறது பாத்தீங்கன்னா இந்த பரிவர்த்தனை சான்றிதழ், அதில் குறிப்பிடப்பட்டுள்ள தயாரிப்புகள் அல்லது பங்குகள் உற்பத்தி செய்யப்பட்டு அல்லது அங்கக உற்பத்தி விதிமுறைகளுக்கான தேசிய திட்டத்திற்கு வந்து இணங்க தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்த பொருட்கள் எல்லாம் வந்து அந்த தேசிய முகமைக்கு கீழ் அவங்க கொடுத்துள்ள தரக்கட்டுப்பாட்டு திட்டங்களுக்கு கீழே தான் இதை பண்ணியிருக்கோங்கிறதுக்கான ஒரு உறுதி சான்றிதழ் மாதிரியான விஷயங்கள் ஆகும் இது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கக சான்றளிப்பானது மத்திய அரசின் தேசிய அங்கக வேளாண்மை செயல் திட்டத்தின்படியும் இந்த அப்பிடா நிறுவனத்தினுடைய வழிகாட்டுதல் மற்றும் அங்கீகாரத்தின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதுல யார் யாரெல்லாம் பங்கு பெறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கக வேளாண்மையில் ஈடுபட்டுள்ளோர் இத்திட்டத்தின்படி அங்க சான்று பெற தனிநபராகவோ அல்லது குழுவாகவோ பதிவு செய்து இந்த வணிக நடவடிக்கை சான்றிதழை வாங்கிக் கொள்ளலாம். மேலும் கால்நடை பராமரிப்பு, தேனி வளர்ப்பு, வனப்பொருள்கள் சேகரிப்பு செய்வோரும் இதுல பதிவு செய்து கொள்ளலாம். பெரு வணிக நிறுவனங்களும் இதில் பதிவு செய்து கொள்ளலாம். அங்கக விளைபொருள்களை பதன் செய்வோரும், பதப்படுத்தி அதை வேற மாதிரி பொருள் மாற்றம் செய்து விற்பனை செய்வோரும், அங்கக இடுபொருள்கள் உற்பத்தி செய்வோரும், வணிகம் மற்றும் ஏற்றுமதி செய்வோரும் இந்த பதிவு செய்து கொள்ளலாம். இந்த பதிவு செய்த போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கக முறைப்படி இயற்கை வழி வேளாண்மை முறையில் சாகுபடி மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த அரசாங்கம் நிர்ணயித்துள்ள இயற்கை வழி வேளாண்மை முறையில் தான் இந்த சாகுபடிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள், மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகள், ரசாயன நேர்த்தி செய்த விதைகளை எக்காரணம் கொண்டும் பயன்படுத்த அனுமதிக்கப்பட மாட்டாது. இப்படி அவங்க பயன்படுத்தியிருந்தா ஆய்வின் போது அவைகள் நிராகரிக்கப்படும். அங்கக வேளாண்மை சாகுபடி செய்யும் பண்ணை வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அதனால அருகில் உள்ள விவசாய நிலங்களிலோ அல்லது அங்கிருந்து வரக்கூடிய ரசாயனங்களினாலோ அல்லது இதர சூழ்நிலைகளின் மூலமாகவோ அங்கக பண்ணை வந்து மாசுபடுவது தடுக்கப்படுகிறது. அங்கக சான்றளிப்பிற்கு வந்து கன்வர்ஷன் பீரியட்னு சொல்லுவாங்க, அந்த மாறுதல் காலம் வந்து கண்டிப்பாக கடைபிடிக்கப்பட்டிருக்க வேண்டும். ரசாயன விவசாயம் பண்ணிட்டு அங்கக விவசாயம் பண்ண போறோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஒரு இடைவெளி காலம், அந்த கன்வர்ஷன் பீரியட், மாறுதல் காலம் வந்து கண்டிப்பாக கடைபிடிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த கால அளவானது அங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலையும் அதற்கு முன்னாடி அந்த நிலத்தை எந்த மாதிரி பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த கால அளவானது அமையும். சான்று செய்யப்பட உள்ள வயல் வந்து பாத்தீங்கன்னா பயிர் விதைப்பதற்கு குறைந்தது, அங்கக பயிர் நம்ம செய்ய போறோம் அப்படிங்கறதுக்கான விதைப்பதற்கு குறைந்தது 2 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து அந்த தேசிய அங்கக உற்பத்தி தரங்கள் அனைத்தும் பராமரிக்கப்பட்டிருக்க வேண்டும். பல்லாண்டு பயிர்கள், அதாவது ஒரு பயிர் வந்து பயிர் பண்ணா பல வருடங்களுக்கு நமக்கு வந்து அறுவடை தரக்கூடிய பல்லாண்டு பயிர்களா இருந்தா முதல் அறுவடை தொடங்க குறைந்தது 3 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இந்த தேசிய அங்கக தரங்கள் பராமரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏற்கனவே அங்கக முறையில வந்து தொடர்ந்து சாகுபடி செஞ்சுட்டு வர்றவங்களா இருந்தாலும் குறைஞ்சது 12 மாதங்கள் காத்திருக்கும் காலத்திற்கு பிறகுதான் சான்று வழங்க, அதை பதிவு செய்து நம்ம அங்கக பொருள் உற்பத்தி பண்றேன் பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் 12 மாதங்கள் கழித்து தான் அந்த சான்றிதழ் வழங்க முடியும். ஆனா தொடர்ந்து அங்கக சாகுபடி செய்தமைக்குரிய பதிவு ஆவணங்கள் காண்பிக்கப்பட வேண்டும். 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அப்படிங்கிற இடைவெளி வந்து ரசாயன விவசாயத்திலிருந்து மாறுறவங்களுக்கு, இல்ல நான் தொடர்ந்து அங்கக முறையில தான் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னா கூட அதற்கு முன்னாடி 2-3 ஆண்டுகள் நான் அங்கக விவசாயம் தான் பண்ணேங்கிறதுக்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அங்கக வேளாண் சாகுபடியின் போது பயிர் வகை பயிர்கள் சாகுபடி வருடாந்திர பயிர் சுழற்சியில் இருக்க வேண்டும். எதனால இந்த வருடாந்திர பயிர் சுழற்சி இருக்கணும்னா மண் வளம் இதனால் பாதுகாக்கப்படும். பயன்படுத்தப்படும் இயற்கை உரம், தாவர பூச்சிக்கொல்லிகள் பண்ணைக்கு வெளியிலிருந்து வாங்கி உபயோகப்படுத்தும் பட்சத்தில் அது ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி மற்றும் வேற ஏதாவது மாசுபடுத்தும் பொருட்கள் இல்லாதது என்பதனை வந்து எழுத்து மூலமா சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து, அந்த பூச்சிக்கொல்லி நிறுவனங்களோ இல்ல வந்து இயற்கை உர தயாரிப்பு நிறுவனங்களும் இருந்தோ நாங்கள் எந்த விதமான ஒரு ரசாயனம் பயன்படுத்தாம தான் அதை உற்பத்தி பண்றோம் அப்படிங்கிற ஒரு சான்றிதழ் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு தான் அதை பயன்படுத்தணும். நன்கு மட்கிய பின்னரே இயற்கை உரங்களை இட வேண்டும். அங்கக சான்றுக்கு விண்ணப்பிக்கும் பண்ணையில பதிவு ஆவணங்கள் சரியான முறையில் பராமரிக்கப்பட்டிருக்க வேண்டும். பண்ணைக்கு உள்ள வரும் இடுபொருள்கள், பண்ணையிலிருந்து வெளியில் செல்லும் பொருள்கள் பற்றியும், தினசரி பணிகள், ஆண்டு பயிர் திட்டம், பரிசோதனைகள் பற்றிய அனைத்து விவரங்களையும் மிகச் சரியான ஆவணங்கள் செய்து பராமரிக்கப்பட வேண்டும். அந்த மாதிரி பராமரிக்கப்பட்ட ஆவணங்களானது ஆய்வுக்கு அதிகாரிகள் வரும்போது அவர்கிட்ட காண்பிக்கப்பட வேண்டும். மண் அரிமான தடுப்பு நடவடிக்கைகள் அரசு உத்தரவுக்கு இணங்க மிக சரியாக கடைபிடிக்கப்பட்டிருக்க வேண்டும். தொழிற்சாலைகள், கழிவுநீர் ஓடைகள், அதில் கசிவுகள் உள்ளக்கூடிய ஏரியாக்கள், அதிக உரம் பூச்சி மருந்து பயன்படுத்தும் பண்ணைகளின் அருகில் இந்த அங்கக சான்று பண்ணைகள் இருந்தா சான்றளிக்கிறதுக்கு அதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகள்ல இருந்து சற்று தள்ளி இருந்தா அங்கக சான்று வாங்குறது ரொம்ப எளிமையான நடைமுறையா இருக்கும். கால்நடைகள் பண்ணையிலேயே பராமரிக்கப்பட வேண்டும். கால்நடைகளுக்கு தீவனமாக தினமும் கூடிய வரையில் பண்ணையில் விளைந்தனவற்றையே பயன்படுத்த வேண்டும். வெளியிலிருந்து தீவனம் பெறப்படின் அந்த மாசு இல்லாத இடங்களில் வந்து விளைந்ததா இருக்கணும் அந்த தீவனங்கள், அப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான சான்றுகளும் தேவைப்படும். அங்கக வேளாண்மைக்கு பாத்தீங்கன்னா பயன்படுத்தும் பண்ணை கருவிகள், இயந்திரங்கள், வாகனங்கள், டிராக்டர், லாரி இவைகளின் மூலம் அந்த அங்கக விளைபொருள்கள் வந்து மாசுபடாதவாறு அவ்வப்போது அந்த இயந்திரங்களை எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி நம்ம பராமரிச்சுட்டு வரணும். அங்கக விளைபொருள்கள் சேமிக்கும் இடங்கள் வந்து மற்ற விளைபொருள்கள் இருக்கும் இடங்களில் தனியாகவும் சுத்தமாகவும் பராமரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இந்த அங்கக வேளாண் பொருட்களை வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம அனுப்புறோம் அப்படின்னா அதை வந்து அனுப்பக்கூடிய கலன்கள், கொள்கலன்களோ இல்ல சாக்கு பையோ இல்ல எதுல நம்ம கட்டி அனுப்புறோமோ அந்த பொருட்கள் வந்து எளிதில் மட்கும் பொருள்களால் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். எந்த விதமான நெகிழி பொருள்களும் அதுல பயன்படுத்தப்பட்டிருக்க கூடாது. அங்கக பொருள்களின் கொள்கலன் வந்து பொருள்களின் முழு விவரங்கள் குறிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த பொருள் எங்கிருந்து வருது, எப்ப உற்பத்தி செய்யப்பட்டது, எவ்வளவு காலம் இதை வைத்திருக்கலாம், இந்த மாதிரியான முழு விவரமும் அந்த கவர்ல வந்து எல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கணும். அங்கக விவசாயம் மற்றும் ரசாயன முறை விவசாயம் ஆகிய 2 முறைகளிலும் விளைபொருள்கள் உற்பத்தி செய்யப்படக்கூடிய பட்சத்தில் இரண்டையும் தனித்தனியாக பிரித்து எந்த விதமான கலப்பும் ஏற்படாத வகையில் இந்த அங்கக பொருள்கள் கையாளப்பட்டிருக்க வேண்டும். இதுவரைக்கும் மேற்சொன்ன அனைத்தும் வந்து நம்ம அங்கக பொருள்களுக்கான தரச்சான்றிதழ் பெறுவதற்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் விவரங்கள் நமக்கு தேவை இருக்கு, இல்லை அங்கக சான்றிதழ் நம்ம வாங்கணும் செய்ய போறோம் அப்படின்னா அங்கக சான்றளிப்பு இயக்குனர் சென்னை என்ற முகவரியில அவங்களுக்கு தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட வந்து நம்ம விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை முனைவர் சந்திரகுமார் அவர்கள் அங்கக வேளாண் விளைபொருட்களுக்கு எவ்வாறு தரச்சான்றிதழ் பெற வேண்டும், அதற்கான முறைகளை பற்றி உங்களுடன் விளக்கமாக பகிர்ந்து கொண்டுள்ளார். இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.